إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தொடர்ச்சியாக நாம் ரியாலு சாலிஹீன் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலை படித்து வந்தோம். மொத்தமாக 15 வகுப்புகள் இதுவரையில் நடந்திருக்கிறது. இன்றைய பாடம் முதல் எமது இந்த பாட வகுப்பை சற்று வித்தியாசமாக படித்துக் கொள்ளப் போகிறோம். அதாவது நாம் கற்று வந்த அந்த ரியாலு சாலிஹின் பாட வகுப்பை நிறுத்தி வைத்துவிட்டு முக்கியமான பல படிப்பினைகளை பொருந்திய ஒரு சில ஹதீஸுகளை நாம் தொடர்ந்து அவதானித்து வரலாம். ஒரு பாடத்திலே ஒரு ஹதீஸை கற்பது என்ற அடிப்படையில் எமது இந்த பாட வகுப்பை நாம் தொடர்ந்து முன்னெடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இன்று நாம் ஒரு ஹதீஸை பார்க்கவிருக்கிறோம். இது ஒரு சம்பவத்திலே நடைபெறக்கூடிய சில விடயங்கள் என்பதனால் எமது அன்றாட வாழ்க்கையோடு நாம் இந்த விடயங்களை ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 6401 ஹதீஸாகவும் சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 2165 ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அன் ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா காலத் அத்தன் நபிய சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் உனாசும் மினல் யஹூத் ஃபகாலு அஸ்ஸாமு அலைக்கயா அபல் காசிம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருமுறை யூதர்களில் சில மனிதர்கள் வந்தார்கள். வந்த அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அஸ்ஸாமு அலைக்க என்று சொல்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم وعليكم. உடனே நபி صلى الله عليه وسلم அவர்கள் அதற்கு பதிலாக وعليكم என்று சொல்லிவிடுகிறார்கள். அதாவது விடயம் என்னவென்றால், பொதுவாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்ற ஒரு காணிக்கையை ஒருவர் மற்றொருவருக்கு செலுத்துகின்ற வழக்கம் உண்டு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்திக்கின்ற சமயங்களிலே சொல்லிக் கொள்வார்கள். இதனை முஸ்லிம்களாகிய நாமும் இன்று கடைபிடித்து வருகிறோம். இதனை தெளிவாக தெரிந்த அந்த யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். இந்த யூதர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் இஸ்லாத்தினது எதிரிகள் என்று சொல்ல முடியும். அல் குர்ஆனை நாம் எடுத்து படித்து பார்க்கிற பொழுது அல்லாஹு தஆலா இவர்களை எதிரியாகவே சித்தரிப்பதை மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியான இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வந்த போது அதனை எப்படியாவது அழித்தொழிக்க வேண்டும் என்று தீவிர முயற்சி செய்தார்கள். அவர்களால் முடியுமான அனைத்து வழிகளையும் அவர்கள் கையாண்டார்கள். இப்படியான இவர்கள் முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதை தெரிந்திருந்த காரணத்தினால் நபி அவர்களிடம் வந்து இவர்கள் அந்த அஸ்ஸலாம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லாமை மறைத்து அஸ்ஸாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்வது போன்று அவர்கள் சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க என்பதனுடைய அர்த்தம் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸாமு அலைக்க என்றால் உங்கள் மீது மரணம் ஏற்படட்டும் என்பது அதனுடைய அர்த்தமாகும். எனவே இந்த அடிப்படையில் அந்த யூதர்கள் நபி அவர்களை நோக்கி அஸ்ஸாமு அலைக்க என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லிவிடுகிறார்கள். வஅலைக்கும், உங்கள் மீதும் ஏற்படட்டும், உங்கள் மீதும் உண்டாவதாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். இவர்கள் மேலதிகமாக எந்த ஒரு வார்த்தையையும் சொல்லவில்லை. இந்த அடிப்படையில்தான் பொதுவாக முஷ்ரிக்கீன்கள் அதே போன்று மற்ற மனிதர்கள் சலாம் சொல்லுகிற பொழுது அதற்கு அதே போன்று அழகாக அல்லது அதைவிட விசேடமாக பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை வைத்துள்ள இஸ்லாம், யூதர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு வஅலைக்கும் என்று சொல்லிவிடுங்கள், வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று கூட சொல்லக்கூடாது, வஅலைக்கும் அத்தோடு நிறுத்திவிடுங்கள் என்று ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த யூதர்கள் அந்த அளவிற்கு ஒரு மோசமானவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியான வார்த்தைகளை பிரயோகிப்பார்கள் என்று தெரியாது. அதற்குரிய ஒரு உதாரணம் இது. இப்படி வந்தவர்கள் அஸ்ஸாமு அலைக்க என்று சொல்லி அதற்கு நபி அவர்கள் வஅலைக்கும் என்று பதில் சொல்ல, இதனை அறையிலிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த யூதர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லவில்லை, அதற்கு மாற்றமாக அஸ்ஸாமு அலைக்க, உங்கள் மீது மரணம் ஏற்படட்டும் என்றுதான் சொன்னார்கள் என்பது அவர்களுக்கு மிக தெளிவாக கேட்டிருந்தது. உடனே தனது கணவரை, இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவரை நோக்கி இப்படி ஒரு மோசமான வார்த்தையை பிரயோகித்த அந்த யூதர்களை பார்த்து இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், குல்து பல் அலைக்குமுஸ்ஸாம் வத்தாம். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் மீதும் மரணம் ஏற்படட்டும், இன்னும் இழிவு ஏற்படட்டும் என்று சொல்கிறார்கள். அதே போன்று இன்னொரு கிரந்தத்திலே, நீங்கள் இவ்வாறா சொன்னீர்கள், அல்லாஹ் உங்களை சபிப்பானாக, அல்லாஹ் உங்களை கோபிப்பானாக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த நடவடிக்கையை நாம் சற்று இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இவர்கள் அந்த யூதர்களை நோக்கி, உங்களுக்கு இழிவு ஏற்படட்டும், அல்லாஹ் உங்களை சபிக்கட்டும், உங்களை கோபிக்கட்டும் என்று கூறியதன் காரணம் என்ன? வெறுமனவே அவர்கள் அப்படி சொல்லவில்லை. அவர்கள் நபி அவர்களை நோக்கி, உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று சொன்ன காரணத்தினால் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படியான சந்தர்ப்பங்களிலே பொதுவாக எந்த ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டாலும் கோபம் ஏற்படுவது ஒரு இயல்பான விடயமாகும். கோபம் வருகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்பது அவருக்கே தெரியாது. பிறகு யோசித்து பார்க்கிற பொழுது, நான் இப்படி சொன்னேனா என்று நினைக்கும் அளவிற்கு கூட இந்த கோபம் ஒரு மோசமான விடயமாகும். எனவே இந்த ஒரு கோபத்தின் விளைவின் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், வெறுமனவே முன்பின் சம்பவங்களை விட்டுவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரணமான யகூதிகளை நோக்கி, உங்களுக்கு இழிவு ஏற்படட்டும், உங்களை அல்லாஹ் சபிப்பானாக, உங்களை கோபிப்பானாக என்ற ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடை போட போனால் அவர்கள் மோசமானவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டி வரும். எனவே இப்படியான விடயங்கள் எமக்கு மத்தியிலே நடக்கின்ற ஒரு அமைப்பை காண முடிகிறது. ஒரு மனிதர் நல்ல மனிதராக இருக்கிறார், அனைத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நல்லவராக இருக்கிறார். ஏதோ ஒரு கோபதாபத்தின் காரணமாக ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வார்த்தையை பிழையாக பிரயோகிக்கிற பொழுது அந்த ஒரு வார்த்தையை வைத்தே அவரை எடை போடக்கூடிய ஒரு தன்மை எம்மிலே காணப்படுகிறது. அப்படி எடை போட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் மோசமானவர் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நல்லவர்கள், ஆனால் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது. அந்த கோபத்தின் விளைவுதான் அவர்கள் இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தியது என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு, எமது சகோதரர்கள் கோபத்தோடு சில வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது அந்த இடத்திலும் அவர்கள் நல்லவர்கள் என்பதை புரிந்து, இந்த கோபம்தான் இப்படியான வார்த்தைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது இந்த ஹதீஸிலே, இந்த சம்பவத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விடயமாக காணப்படுகிறது. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த யூதர்களை சபித்து அவர்களுக்கு பதுஆ செய்ததனை அவதானித்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபகால ரசூலுல்லாஹ் யா ஆயிஷா லா தகூனி ஃபாஹிஷா, சொல்கிறார்கள், ஆயிஷாவே நீ பிழையாக நடந்து கொள்பவளாக இருக்காது, அசிங்கமான முறையிலே நீ நடந்து கொள்ளாதே. மற்றொரு கிரந்தத்தில் மஹ்லனியா ஆயிஷா அலைக்கி பிர்ரிஃப்கி வஇயாக்கி வல்உன்ஃபி அவில் ஃபஹ்ஷி, ஆயிஷாவே நீ செய்கிற காரியம் அவ்வளவு சரியானது ஒன்றல்ல, மென்மையான நடத்தையை நீ கடைபிடி, கடுமையான நடத்தையை கைவிட்டு விடு, அதை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விடயம், ஒரு மனிதர் தவறு செய்கிற பொழுது அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மிக அழகாக இந்த பகுதியிலிருந்து எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. கோபத்தினால் ஒரு மனிதர் பேசிவிட்டார் என்பதற்காக அது பின்னால் சரிவந்து விடும் என்று விட்டுவிட்டு செல்ல முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேசியது கோபத்தின் காரணமாக என்று நபி அவர்களுக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற கடைபிடித்த இந்த அணுகுமுறை பிழையானது, அசிங்கமானது என்ற காரணத்தினால் அவர்கள் அந்த தவறை மிக அழகாக தடுக்கிறார்கள். ஆயிஷாவே, நீ பிழையாக நடந்து கொள்ளாதே, மென்மையான நடத்தையை கடைபிடி, மோசமான கடினமான நடவடிக்கைகளை கைவிட்டு விடு என்று சொல்கிறார். அதே நேரம் இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்தார்கள். தனது மனைவி ஒரு தவறை செய்கிற பொழுது கூட அந்த கணவனான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எம்மில சிலரின் தவறுகள் இருக்கலாம், அடுத்தவர்கள் தவறுகளை செய்கிற பொழுது மிக அழகாக தடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதே நேரம் எமது வீட்டிலே எமது மனைவி அல்லது குழந்தைகள் தவறுகளை செய்கிற பொழுது அந்த நேரத்திலே வாயை மூடி சப்தமில்லாமல் உட்கார்ந்து கொள்கிறோம். இது ஒரு வகையிலே முகஸ்துதிக்குள் கூட அடங்கலாம். தவறை செய்வது அது பள்ளியிலும் கடமை, பாதையிலும் கடமை, வீட்டிலும் அது கடமைதான். அது மனைவி தவறு செய்தாலும் சரி, குழந்தைகள் தவறு செய்தாலும் சரி, தவறை தடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அது உங்களது மனைவிகளாக இருந்தாலும் சரியே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கோபப்பட்டது தனக்காகத்தான் என்று தெரிந்த போதிலும் அவர்கள் நடந்து கொண்ட அந்த அசிங்கமான நடத்தையை அவர்கள் சுட்டிக்காட்டி தடுத்து நிறுத்தினார்கள். எனவே இந்த விடயத்தை மிக அழகாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், நீ மோசமாக நடக்கக்கூடியவளாக இருக்காதே, மென்மையான நடத்தையை நீ கடைபிடி என்று சொல்ல, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், இந்த யகூதிகள் இந்த யூதர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்று நபி அவர்களுக்கு விளங்கவில்லையோ? சலாம் என்ற வார்த்தையை சாம் என்று சொன்னதனால் சரியாக இவர்களுக்கு அது விளங்காமல் சலாம் தான் சொல்கிறார்கள் என்று நினைத்து விட்டார்களோ என்று நினைத்து உடனே கேட்கிறார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஃபகாலத் மா ஸமிஅத மா காலு, இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் செவிமடுக்கவில்லையா? அவலம் தஸ்மா மா காலு, இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது உங்களுக்கு கேட்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த கேள்வியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் கோபப்படுகிறான் என்கிற பொழுது பெரும்பாலும் அவனிடம் நியாயம் காணப்படும். ஏதாவது ஒரு நியாயத்தை வைத்துதான் அவன் கோபப்படக்கூடியவனாக இருப்பான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நியாயம் இது. தான் இப்படி அசிங்கமாக நடந்து கொண்டது வீணுக்காக கிடையாது, உங்களை இப்படி சொன்னார்களே அதற்கு தான் நான் இப்படி நடந்து கொண்டேன், உங்களுக்கு அது கேட்கவில்லையா என்ற கோணத்திலே அவர்கள் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து அழகான பதிலை கொடுக்கிறார்கள். இப்படி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள், அவலைஸ கத் ரதத்து அலைஹிம் அல்லதி காலு குல்து அலைக்கும் கேட்கிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டது, யூதர்கள் வந்து என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியாதா? அதற்கு நபி அவர்கள் கேட்கிறார்கள், அவர்கள் அப்படி சொல்லிய சமயத்திலே நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்று உனக்கு தெரியாதா? அவர்கள் அஸ்ஸாமு அலைக்க, உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று சொன்ன போது வஅலைக்கும் என்று தான் நான் சொன்னேன். அவர்கள் அஸ்ஸலாமு, உங்களுக்கு சாந்தம் ஏற்படட்டும் என்று சொல்லியிருந்தால் உங்களுக்கும் சாந்தம் ஏற்படட்டும் என்று பொருளாகிவிடும். உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தால் உங்களுக்கும் அதுவே ஏற்படட்டும் என்று பொருளாகிவிடும். வஅலைக்கும் என்று மட்டும்தான் நான் சொன்னேன், இதை நீ கவனிக்கவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இதனை கூறுகிறார்கள். அதே போன்று மற்றொரு கிரந்தத்திலே அவலம் தஸ்மஈமா குல்து ரதத்து அலைஹிம் ஃபயுஸ்தஜாபு லீ ஃபீஹிம் வலா யுஸ்தஜாபு லஹும் ஃபிய. அவர்கள் அப்படி சொல்லிய போது நான் அவர்களுக்கு என்ன சொன்னேன் என்பதை நீ செவிமடுக்கவில்லையா? என்னுடைய பிரார்த்தனையானது அவர்கள் விஷயத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்கள் எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்தது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தைகளிலே அதிகமான படிப்பினைகள் காணப்படுகிறது. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கோபப்பட்டதற்கான நியாயத்தை அந்த இடத்திலே தெளிவுபடுத்தும் முகமாக, வந்து இவர்கள் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு கேட்கவில்லையா என்று சொல்லிய சமயத்தில் அதற்குரிய பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கொடுத்தார்கள். அப்படி சொல்லியது அவர்களுடைய மனைவி என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு மனிதர் கோபப்பட்டவராக இருக்கலாம் அல்லது தவறிழைத்தவராக இருக்கலாம், அவர் என்ன சொல்கிறார், அவர் எதற்காக அதை செய்தார் என்பதை முதலில் சொல்லுவதற்கு விட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிரச்சனை என்ன என்பதனை மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டு நாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதனை அவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையிலே இருப்பது இன்னும் இன்னும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிலும் விசேடமாக இந்த தவறானது கணவன் மனைவி மத்தியிலே வீடுகளிலே ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. சில விடயங்களை கணவன்மார்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிற பொழுது அல்லது இதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தனது மனைவிக்கு பணிக்கிற பொழுது அவர்கள் அதனை செய்யாமல் சில நியாயங்களை கூறுவார்கள். இந்த நேரத்திலே தான் ஒரு ஆண் மகன் என்ற ஒரு ஆதிக்கத்தின் காரணமாக இஸ்லாத்திலும் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு கடமையும் இருக்கின்ற காரணத்தினால் வாயை மூடிக்கொண்டு நான் சொன்னதை செய் என்ற ஒரு வார்த்தை தான் எம்மிலே அதிகமானவர்களுக்கு வந்துவிடும். ஆனால் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தவறை தடுத்த பொழுது தனது கோபத்தை நியாயப்படுத்துகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. நான் சொன்னதை கேட்டுவிட்டு உன்னுடைய வேலையை பார் என்று சொல்லவில்லை. அவர்களுடைய அந்த நியாயத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பதிலை மிக அழகாக கொடுக்கிறார். இந்த இடத்திலே அவர்கள் கௌரவம் பார்க்கவில்லை என்பதனை முதன் முதலில் மிக அழகாக இந்த விடயத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பதிலை பாருங்கள், எப்படி சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லியதை நீங்கள் செவிமடுக்கவில்லையா என்று கேட்க, நான் என்ன சொன்னேன் என்பதை நீ செவிமடுக்கவில்லையா? நான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தது ஏற்றுக்கொள்ளப்படும், அவர்கள் எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்தது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரும்ப சொல்வதற்கு ஒரு வார்த்தையும் கிடையாது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், தவறு இழைத்தவர் தனது தவறை உணர்கின்ற அளவுக்கு அவருக்குரிய அந்த உபதேசத்தை கொடுக்க வேண்டும். வெறுமனவே இதை செய்யாதே, இதை செய் என்று சொல்வதனால் ஒருவருக்கு தெளிவு ஏற்படுவது கிடையாது. ஏன் நான் இதனை இவ்வாறு செய்தேன், ஏன் இவ்வாறு சொன்னேன், எதற்கு இப்படி செய்யக்கூடாது, ஏன் இப்படி சொல்லக்கூடாது என்று தவறு செய்தவருக்கு அவருடைய தவறை உணர்த்தும் விதமாக முழுமையாக அதனை தெளிவுபடுத்துகிற பொழுது அந்த தவறு இழைத்தவர் தன்னுடைய தவறை ஏற்றுக்கொள்வதற்கும் அவர் அந்த தவறிலிருந்து விடுபடுவதற்கும் அது ஒரு அழகான வழியாக இருக்கும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையின் மூலம் மிக அழகாக எம்மால் இதனை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று இந்த சம்பவத்திலே இருக்கக்கூடிய நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாக யாருடனாக இருந்தாலும் சரி, யாருடனாக இருந்தாலும் நளினமான அன்பான அழகான நடவடிக்கையை கையாள வேண்டும் என்பதனையே இந்த ஹதீஸ் தாங்கி நிற்கிறது. இதனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீண்டும் மீண்டும் தனது கோபத்தை நியாயப்படுத்திய பொழுது கடைசி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபிக்கவில்லை. கடைசி வரை அவர்கள் கோபிக்கவில்லை, நான் சொன்னதை நீ கேட்கவில்லையா என்று மிக அழகாக கடைசி வரை இந்த நளினமான போக்கையே கடைபிடிக்கிறார்கள் என்பதனை மிக அழகாக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நாமும் இவ்வாறான தவறுகளை செய்து விடுவோம். எப்படி? அழகாக நடக்க வேண்டும் அடுத்தவர்களோடு என்று அடுத்தவருக்கு உபதேசம் செய்வோம், ஆனால் நாம் அந்த வார்த்தையை கடினமாக சொல்லியிருப்போம். உனக்கு அழகாக நடக்க தெரியாதா என்று பிள்ளையை பார்த்து கேட்கிறோம், நாம் கேட்கின்ற வார்த்தையை பார்த்தே அது ஓடிவிடும். எனவே இப்படியான விடயங்கள், எதனை நாம் சொல்கிறோமோ அது முதலில் எம்மிடம் இருக்கிற பொழுதுதான் அது மிக தெளிவாக அனைவருக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் முடிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், அழகான நடத்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கோபத்தை நியாயப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்திலும் கடைசி வரை அவர்கள் கோபப்படாமல் கடைசி வரை நளினமான போக்கை கையாண்டு இந்த விடயத்தை அழகாக முடித்து வைக்கிறார்கள். நபி அவர்கள் இவ்வாறு சொல்லிய பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவதற்கு எந்த வார்த்தையும் கிடையாது, அப்படியே அவர்கள் அமைதியாகி விடுகிறார்கள். அத்தோடு இந்த சம்பவம் நிறைவு பெறுகிறது. எனவே இந்த சம்பவத்தை எமது வாழ்க்கையிலே பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எமக்கு ஏற்படும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இந்த சம்பவத்தோடு தொடர்பு பட்ட வகையிலே எமது வாழ்க்கையின் கட்டங்கள் அமையும் என்று சொன்னால், அந்த நேரத்திலே இப்படியான வழிமுறைகளை நாம் கையாள வேண்டும். எமது மனசாட்சிக்கு அல்லது எமது கண்ணியம் கௌரவத்திற்கு இது எதிரான ஒரு விடயமாக கூட இருக்கலாம். இதுதான் இஸ்லாமிய வழிமுறை என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பார்த்த இந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக பார்த்துவிட்டு இதனை நாம் நிறைவு செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்த்து கொண்டிருக்க யஹூதிகளில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அஸ்ஸாமு அலைக்க என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் அதற்கு அலைக்கும் என்று பதில் அளிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது உங்களுக்கும் மரணம் உண்டாகட்டும், இழிவு உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களை சபிக்கட்டும், கோபிக்கட்டும் என்று கடுமையாக சொல்கிறார்கள். அதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷாவே நீ தவறாக நடந்து கொள்ளாதே, மென்மையான நடவடிக்கையை கடைபிடி, அசிங்கமான
கடினமான நடவடிக்கைகளை கைவிட்டு விடு என்று உபதேசம் செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் கோபப்பட்டதற்கான காரணத்தை கேட்கிறார்கள். அவர்கள் கூறியதை நீங்கள் செய்யமடுக்கவில்லையா என்ற விதத்தில் அதற்கு நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள், நான் சொன்னதை நீ செய்யமடுக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு அவர்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது, என்னுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். எனவே இந்த பாடத்தின் மூலம் நளினமான நடத்தை, மென்மையான அணுகுமுறையை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவை பின்பற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாம் இந்த சம்பவத்திலே இருக்கக்கூடிய படிப்பினைகளை ஏற்று எமது வாழ்விலும் நாம் அவற்றை பிரதிபலிக்க செய்வோமாக. அல்லாஹு தஆலா அதற்கு உதவி செய்வானாக என வேண்டி இன்றைய பாடத்தை நிறைவு செய்யலாம். அக்கவுலு கவுலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும்.